அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலில்லை. சங்கீதம் 119:165.
ஆசையாகினே கோவே உனக்கு ஆனந்த ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மாசத்துவத்து ரட்சகா, ஒரே ரட்சகா. இயேசு கிறிஸ்து மாசத்துவத்து ரட்சகா, ஒரே ரட்சகா. ஆசையாகிலே கோவை உனக்கரந்த ஸ்தோத்திரம் தேவே, ஆசையாகிலே கோவை உனக்கரந்த ஸ்தோத்திரம் தேவே.
பிரியமானவர்களே, நாம் சோக தொனியோடு 2 தீமோத்தேயுவின் இறுதி அதிகாரத்திற்குள்ளே நுழைகிறோம். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவிற்கு தன்னுடைய கடைசி நாட்களை குறித்த குறிப்புகளை தனது கடைசி நாட்களிலே கொடுக்கிறார். இந்த அதிகாரத்திலே அவருடைய மரணப்படுக்கையின் சாட்சியையும் கேட்க இருக்கிறோம். இதுவே அவரால் எழுதப்பட்ட கடைசி வார்த்தைகளாக இருக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. நாம் அவருடைய தனிமை உணர்வை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் ரோம் நகரிலே தனிமையிலே கொடுமையான ஒரு சிறையிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். அந்த அறை மிகவும் குளிராயிருந்தபடியினாலே அதை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே தனது மேல் அங்கே எடுத்துக் கொண்டு வரும்படியாய் கூறுகிறார். அவருக்கு நேரமே போகவில்லை. எனவே புத்தகங்களையும் விசேஷமாய் தோற்சொருட்களையும் எடுத்துக் கொண்டு வர தீமோத்தேயுவிற்கு கட்டளையிடுகிறார். இந்த ஒரு சோக துணியின் மத்தியிலேயும் தனிமையின் மத்தியிலேயும் பவுல் கூறும் ஜெயத்துணியான வார்த்தைகளையும் நம்மால் கேட்க முடிகிறது. மட்டுமல்ல, தனது குமாரனுக்கு அவர் கொடுக்கும் பொறுப்புகளையும் பார்க்கிறோம். இந்த பவுல் அப்போஸ்தலரின் வார்த்தைகளை கேட்கும் பொழுதே தேவன் நாம் கேட்க வேண்டுமென அவர் விரும்பும் அந்த செய்தியை நம்மிடத்திலே தருகிறதையும் அறிய முடியும். இதுவே நமக்கான பவுலின் கடைசி வார்த்தைகளும் ஆகும். 2 தீமோத்தேயு 4:1, நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. இது சிறந்த ஒரு கட்டளையாகும். தேவனுடைய பிரசன்னத்திலும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் வைத்து கொடுக்கப்படுகிற கட்டளை. உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற என்று வசனம் சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். தேவன் எல்லாரையும் எந்த காலமானாலும் நியாயம் தீர்க்கிறவர் என்று அறிகிறோம். நாம் மரித்து போவதனாலே நியாய தீர்ப்புக்கு தப்பிவிட முடியாது. அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் என்று பவுல் சொல்லுகிறார். இயேசுவின் பிரசன்னமாகுதலும் அவருடைய ராஜ்யமும் ஒன்றானதல்ல. அவருடைய பிரசன்னமாகுதல் சபை எடுத்துக் கொள்ளப்படுவதை குறிக்கிறது. அவருடைய ராஜ்யம் என்பது இயேசு வெளிப்பட்டு பூமிக்கு திரும்ப வந்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதை குறிக்கிறது. 2 முறை அவர் நியாயம் தீர்க்கிறார். அவர் தம்முடையவர்களை உலகத்தை விட்டு வெளியே எடுத்துக் கொள்ளும் பொழுது நியாயம் தீர்க்கிறார். அதுபோல மகா உபத்திரவ காலத்திலே தன்னிடத்திலே திரும்புகிறவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயம் தீர்க்கப்படுவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய பலனை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களா இல்லையா என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சோதித்து பார்ப்பார். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவை பார்த்து, தீமோத்தேயுவே, இந்த உண்மைகளின் அடிப்படையில் நீ தேவனுக்கு முன்பாக நின்று நியாயம் தீர்க்கப்பட போகிறாய், ஆகவே நீ இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று பவுல் சில அறிவுரைகளை கூறுகிறார். அவை அன்று தீமோத்தேயுவிற்கு மட்டுமல்ல இன்று வாழும் நமக்கும் பொருத்தமானவர்களாய் இருக்கின்றன. அப்போஸ்தலன் பவுலின் வாயினாலே கூறிய அதே காரியங்களையே தேவன் உங்களுக்கும் எனக்கும் இப்பொழுது சொல்லப்போகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:2, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்கிறார். அதாவது தேவனுடைய வார்த்தையை அருவி, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடு. இது ஒரு குறிக்கோளை போன்றது. இதற்கு மக்கள் பதிலளிக்க வேண்டியது அவசியம். 2 உலகப் போரிலே பேர்ல் ஹார்பரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டது. அதேபோல இங்கே நம்முடைய குறிக்கோள் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அடுத்ததாக சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்று கூறுகிறார். அதாவது நாம் எந்த வேளையிலேயும் திருவசனத்தை பிரசங்கிக்க வேண்டும். உங்களை ஒருவேளை இரவு 12 மணிக்கு எழுப்பி வேத வசனங்களை குறித்து கேட்டாலும் அதை குறித்து நீங்கள் உற்சாகத்தோடு பேச வேண்டும். இங்கே அவர் வேதத்தை பற்றி பிரசங்கிக்கும்படி சொல்லவில்லை, வேதத்தையே பிரசங்கி என்றுதான் கூறுகிறார். வேதம் எவ்வாறு பிறந்தது, அதன் வரலாறு மற்றும் பல தகவல்களை பற்றி பிரசங்கிக்க பவுல் சொல்லவில்லை, திருவசனத்தை பிரசங்கம் பண்ணும்படியாய் சொல்கிறார். ஒரு இறையியல் கல்லூரி மாணவன் தன்னுடைய பேராசிரியரை பார்த்து இவ்வாறு கூறினானாம், ஐயா, நாங்கள் வேதத்தை பற்றி மட்டும் தெரிந்து கொண்டு வேத வசனத்தை அறியாமலேயே ஒரு பட்டத்தை பெற்றுவிடுகிறோம் என்று கூறினான். ஏன் அவ்வாறு சொன்னான்? அங்கே அவன் வேதத்தை பற்றிய கருத்துக்களை மட்டுமே கற்றுக்கொண்டதாகவும் வேத வசனங்களை பற்றி சிறிதளவே கற்றுக்கொண்டதாகவும் கருதி அவ்வாறு கூறினான். அதேபோல திருவசனத்தை பற்றி பேசாமல் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணும்படி பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார். அதேபோல மற்றொரு அருமையான கருத்தையும் இங்கே நாம் பார்க்க வேண்டும். திருவசனத்திலிருந்து பிரசங்கிக்கும்படி கூறாமல் திருவசனத்தையே பிரசங்கிக்கும்படி பவுல் சொல்கிறார். அதாவது வேதத்திலே அங்கும் இங்கும் வசனங்களை எடுத்து அதை கொண்டு ஒரு பிரசங்கத்தை நெய்யும்படியாய் பவுல் சொல்லவில்லை, திருவசனத்திலிருந்து பிரசங்கிக்காமல் திருவசனத்தையே பிரசங்கிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். அதேபோல ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்கிறார். அதாவது அவசரமாக, துரிதமாக, கவனமாக பிரசங்கம் பண்ண வேண்டும். இது நம்மேல் விழுந்த கடமை. எப்பொழுதும் பிரசங்கம் பண்ண ஆயத்தமாயிருக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்பது எந்த நேரத்திலேயும், அதாவது இரவாயிருந்தாலும் பகலாயிருந்தாலும் வருடத்திலே அது எந்த நாளாயிருந்தாலும் எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் பிரசங்கிக்க வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. மேலும் பிரசங்கிக்கும் பொழுது கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இது கண்டித்து உணர்த்துவதை கூறுகிறது. பிரசங்கிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் தவறு என்று சொல்வதை நாமும் தவறு என்று பிரசங்கிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கடிந்து கொண்டு பிரசங்கிக்கும் பொழுது உண்மையை சொல்லப்போனால் அது பயமுறுத்துதல் என்று அர்த்தமாகும். சில ஊழியர்களுடைய செய்தியை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் மக்களை பயமுறுத்தும் வகையிலே அவர்கள் பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அதில் தவறில்லை என்றே நாம் உணர முடிகிறது. காரணம், வேத வசனத்தின் அடிப்படையிலே உண்மையை சொல்லும் பொழுது அது சிலருக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறதாகவே இருக்கிறது. அடுத்ததாக புத்தி சொல்லு என்றும் வசனம் கூறுகிறது. இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆறுதல் படுத்து. அநேக வேளைகளிலே விசுவாசிகளையும் கர்த்தருடைய வசனத்தினாலே நாம் ஆறுதல் படுத்த வேண்டியவர்களாயிருக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றுதான் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கவும் ஆயத்தமாயிருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். இந்த 2வது வசனத்திலே இன்னும் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக, எல்லா நீடிய சாந்தத்தோடும் பிரசங்கிக்க வேண்டும் என்கிறார். வேத வசனத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு அதிக பொறுமை தேவையானதாயிருக்கிறது. நாம் சாந்தத்தோடு அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையிலே நேரம் எடுத்து கற்றுக் கொடுக்க வேண்டியதாயிருக்கிறது. அதேபோல உபதேசத்தோடும் என்றும் வசனம் கூறுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல அது போதகம் பண்ணுவதை குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய வசனத்தை கவனமாய் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு உபதேசிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4:3, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினமுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் என்று கூறுகிறார். நம் காலத்து கிறிஸ்தவ சமுதாயத்தினரும் இப்படியே காணப்படுகிறார்களா என்றுதான் எண்ண தோன்றுகிறது. இன்று ஒருவேளை அநேகர் வேத வசன பிரசங்கங்களை கேட்கிறார்கள், ஆனால் எல்லாரும் அதற்கு செவி சாய்க்கிறதில்லை. குறைந்த எண்ணிக்கையுடைய மக்களே கேட்கும் வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாயிருக்கிறார்கள். இவர்களே ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்துக் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறார்கள். வேத வசனம் கண்டித்து உணர்த்தும் பொழுது பொறுத்துக் கொண்டு தங்களை திருத்திக் கொள்கிறார்கள். சிலர் இவற்றை கேட்கக்கூட விரும்புகிறதில்லை. அப்படியென்றால் அவர்கள் எதை கேட்க விரும்புகிறார்கள்? தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு என்று வேதம் இவர்களை பற்றி சொல்கிறது. டாக்டர் மார்வின் வின்சென்ட் என்பவர் இதை பற்றி இவ்வாறு கூறுகிறார். அவர்கள் தங்களுக்கு ஏற்ற போதகர்களை வரவேற்கிறார்கள். மத சம்பந்தப்பட்ட காரியங்களிலே மக்கள் உறுதியான விசுவாசம் உடையவர்களாக காணப்படாத பொழுது, மத நம்பிக்கையற்றவர்களாக காணப்படும் பொழுது, எகிப்தின் வாதையிலே வந்த பேன்களைப் போல பலதரப்பட்ட போதகர்கள் திரளாய் புறப்பட்டு வருவார்கள். தேவையே உற்பத்தியை உருவாக்குகிறது. கேட்கிறவர்கள்தான் தங்களுடைய போதகர்களை உருவாக்குகிறார்கள், மேலும் அழைக்கிறார்கள். மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க விரும்புவார்களானால் கன்றுக்குட்டியை உருவாக்கும் ஊழியங்கள் தயாராய் கிடைக்கும் என்கிறார். இன்றைய நாட்களிலே இது எவ்வளவு உண்மை உள்ளதாயிருக்கிறது என்பதை நீங்களே அறிய முடியும் இல்லையா? இன்றைய நாட்களில் உள்ள பிரசங்க மேடை மக்கள் என்ன கேட்க விரும்புகிறார்களோ அதையே பேசுகிற பிரசங்கிமார்களின் மேடைகளாயிருக்கிறது என்று ஒரு தேவனுடைய மனிதர் கூறுகிறார். இந்த வசனத்திலே செவி திணவுள்ளவர்களாகி என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு தேவ மனிதர் இதை பற்றி கூறும்பொழுது, சிலர் பிரசங்கத்தை கேட்கத்தான் வருகிறார்களே ஒழிய கற்றுக்கொள்ள வருகிறதில்லை. இவ்வாறு நாம் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு நேரப்போக்கிற்காக சென்று கேட்டு மகிழ்ந்து வருகிறோமோ அதே போலத்தான் இவர்களும் பிரசங்கங்களை கேட்க வருகிறார்கள் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். சபைக்கு சென்றாலும் சிறப்பு கூட்டங்களுக்கு சென்றாலும் சத்தத்தை கேட்டுவிட்டு வார்த்தைகளை கேட்டுவிட்டு வந்துவிட நினைக்கிறோமா? இந்த நாட்களிலே அநேகர் இப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு ஊழியர் கூறியது போல, சிலர் தேவாலயத்திற்கு கண்களை மூடி உறங்க செல்கிறார்கள். சிலர் மற்றவர்களுடைய ஆடை அலங்காரங்களை பார்க்க கண்களை திறக்க விரும்புகிறார்கள் என்று கூறியிருக்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், அவர்கள் தேவாலயத்திற்கு ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க செல்லவில்லை. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் விரும்புகிறதில்லை. அதற்கு மாற்று பொருள் ஒன்றையே விரும்புகிறார்கள். டாக்டர் வாரன் வெஸ்பி என்பவர் சொல்லும்பொழுது, இன்றைய நாட்களிலே சமய சம்பந்தமான ஒரு பொழுதுபோக்கை மக்கள் தேவாலயத்திலே எதிர்பார்க்கிறார்கள். சபைகளின் நடவடிக்கைகளிலே மக்கள் நூதனத்தை விரும்புகிறார்கள். உணர்ச்சி வேகத்தை தூண்டும் படங்கள், ரசனையான இசை, வண்ண விளக்குகள், ஆடம்பர அலங்காரங்கள் போன்றவற்றிலே அவர்களுடைய ஆர்வம் பெருகியிருக்கிறது. வேதத்தை கருத்தாய் போதிக்கிற செய்தியாளர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆனால் ஆழமற்ற முறையிலே உபதேசிக்கும் சமயத்தில் பொழுதுபோக்கும் நபர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், வரவேற்கப்படுகிறார்கள். செவி திணவுள்ளவர்களாகி போனவர்கள் சீக்கிரத்தில் செவிடர்களாகி போவார்கள். ஏனென்றால் மக்கள் சத்தியத்தினின்று விலகி மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து விசுவாசத்தை விட்டு வழியி போகிறவர்கள் ஆவார்கள் என்கிறார். இது ஒரு சிறந்த வாக்கியம் இல்லையா? சரி, இப்பொழுது நாம் 2 தீமோத்தேயு 4:4 பார்ப்போம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நாம் ஏற்கனவே பார்த்தது போல அவர்களுக்கு ஏதாவது புதுமை வேண்டும். அவர்களுக்கு பொழுதை போக்குவதற்காக ஏதாவது தேவைப்படுகிறது. ஒரு போதகர் தன்னுடைய சபை ஊழிய அனுபவத்தை இவ்வாறு கூறியிருக்கிறார். ஒரு தலை சிறந்த வேத போதக ஊழியத்தை செய்து கொண்டிருந்த டாக்டர் அர்னோ என்பவரை இந்த ஊழியர் சந்தித்து சில காரியங்களை பற்றி உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் இந்த ஊழியரை பார்த்து, சகோதரனே, உங்கள் ஊழியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அந்த ஊழியர், நான் சபையிலே வெளிப்படுத்தின விசேஷத்தை பிரசங்கித்தேனானால் ஆலயம் முழுவதும் நிரம்பிவிடும். ஆனால் அப்போஸ்தலனாய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை பிரசங்கித்தேன் என்றால் ஆலயம் காலியாகிவிடுகிறது என்று கூறினார். மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்படுகிற சிவப்பு குதிரையின் வாலில் எத்தனை முடி இருக்கிறது என்பது போன்ற ரகசியங்களை கற்றுக்கொள்ள மக்கள் இங்கும் அங்கும் அலைகிறார்கள் என்றும் கூறினார். இதற்கு பதில் கூறும் வண்ணமாக டாக்டர் அர்னோ சொன்ன பதில் என்ன தெரியுமா? போதுகரே, அநேக மக்கள் கிறிஸ்துவை விட அந்தி கிறிஸ்துவை குறித்தே அறிந்து கொள்ள மிகவும் ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உங்கள் ஊழியத்திலே வெகு சீக்கிரத்தில் கண்டுகொள்வீர்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்றும் அநேகர் இவ்விதமாக புதுமையையும் வினோதத்தையும் கேள்விப்பட துடிக்கிறார்கள். உங்களுடைய விருப்பம் இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? கிறிஸ்துவை குறித்து மேலும் மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்களா, அல்லது அந்தி கிறிஸ்துவை குறித்து அதிகம் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். இந்த அநேகர் இவ்விதமாக செவித்திண உள்ளவர்களாகவே காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு வினோதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் சொல்லப்பட வேண்டும். அவர்களுக்கு பொழுது போக வேண்டும். இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க விரும்புகிறதில்லை. அநேகர் வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுவிட்டு, எங்களுக்கு இது பிடிக்கவில்லை, நீங்கள் சொல்லுகிறதெல்லாம் எங்களுக்கு வெறுப்பையே உண்டாக்குகிறது என்றும் கூறுகிறார்கள். காரணம், வேத வசனமும் அதன் விளக்கமும் அவர்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறபடியினாலே அவர்கள் இந்த நிகழ்ச்சியையும் வெறுக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை கேட்க ஆரம்பித்தவுடன் அவர்கள் வேதத்தையும் நிகழ்ச்சிகளையும் விரும்ப ஆரம்பிப்பார்கள். இது அவர்களுக்கு நலமானதாய் தோன்றும். ஆனால் பொதுவாக சொல்லப்போனால், மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறதில்லை. அதற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளை கேட்டு பொழுதை போக்கவே விரும்புகிறார்கள். 2 தீமோத்தேயு 4:5, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. சுவிசேஷகன் என்று சொல்லப்படுவது இன்றைய சுவிசேஷகனுடைய பணியை குறிக்கிறது. ஏனென்றால் அன்றைய சுவிசேஷகர்கள் பயணம் செய்து போதிக்கும் போதகர்கள், அவர்கள் மிஷனரிகள் என்று சொல்லலாம். அப்போஸ்தலனாய் பவுல் இந்த வகையிலே ஒரு சுவிசேஷகன். இப்பொழுது அவர் தீமோத்தேயை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ சுவிசேஷகனுடைய வேலையை செய். இந்த பணியையே தீமோத்தேயு அப்போஸ்தலனாய் பவுலோடு இருந்தபொழுது கற்றுக்கொண்டார், செய்து கொண்டிருந்தார். அடுத்ததாக தீங்கு அனுபவி என்கிறார். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக அவர் பின்னாட்களிலே தீங்கு அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்று எச்சரிக்கிறார். அடுத்து வருகிற வசனங்களிலே நாம் மிகவும் முக்கியமான ஒரு வேத பகுதிக்கு வருகிறோம். அப்போஸ்தலனாய் பவுல் தன் கல்லறையின் மீது எழுதுவதற்கான வார்த்தைகளை அவரே எழுதி கொடுக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:6, ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்கிறார். ரோம் நாட்டிலே சிறச்சேதம் பண்ணுகிற இடத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு வாரம் தூக்கம் வராது. அது மிகவும் பயங்கரமான ஒரு காட்சியாகும். தலையை துண்டிக்கும் கருவியின் மீது தலையை வைத்துக் கொண்டு ரோம போர்ச்சேவகன் ஒருவன் கூர்மையான பட்டயத்தை கொண்டு தலையை துண்டிக்கும் வரை ஒருவன் காத்திருப்பது மிகவும் கொடியதாகும். அவ்வாறு போர் சேவகன் ஓங்கி தலையை துண்டிக்கும் பொழுது தலை ஒரு பக்கம், உடல் ஒரு பக்கம் துண்டாகிவிடும். ஆகவே பவுல் தீமோத்தேயுவிற்கு சொல்கிறார், நீ அதை பார்த்தாயானால் உன்னால் சகிக்க முடியாது. எனக்கு அது ஒரு பலிபீடம் போல காணப்படுகிறது. நான் அதிலே பான பலியாக வார்க்கப்பட போகிறேன் என்கிறார். அப்போஸ்தலனாய் பவுல் இதே உருவகத்தை பிலிப்பியர் 2:17 ஏற்கனவே பயன்படுத்தியிருக்கிறார். அவர் முதல் முதலாவதாக கைது செய்யப்படும் பொழுது அவர் மரணத்தை சந்தித்து விடுவார் என்றே எண்ணினார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், சற்றே கவனியுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன் என்கிறார். அப்போஸ்தலனாய் பவுல் தன்னுடைய வாழ்க்கையை பான பலியாக ஊற்றிவிட விரும்பினார். ஆகவே இப்பொழுது வாழ்க்கையின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்ட அவர் பான பலியாக வார்க்கப்பட போகிறேன் என்று தைரியத்தோடு மகிழ்ச்சியோடு கூறுகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தனது வாழ்க்கையின் இறுதி காலகட்டத்திலே தான் இருக்கிறேன் என்பதை அப்போஸ்தலனாய் பவுல் அறிந்தாலும் தனது அருமையான ஊழியக்கார சகோதரனுக்கு கூற வேண்டிய சத்தியங்களை கூறுவதிலே குறைபடவில்லை. மிக தெளிவாக சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணும்படியாய் கட்டளை கொடுத்தார். சாந்தத்தோடும் நீடிய பொறுமையோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு போதகம் பண்ண கூறினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீங்கள் ஒரு முழுநேர ஊழியத்திலே இருப்பீர்கள் என்றால், வசனத்தை மற்றவர்களுக்கு போதிக்கும் ஊழியத்திலே இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் கூறுகிறதை தைரியமாய் நீங்கள் கூறுங்கள். கடிந்து கொள்ள வேண்டிய இடத்திலே மக்களுடைய பாவங்களை குறித்து தைரியமாய் கடிந்து கொள்ளுங்கள், புத்தி சொல்லுங்கள். ஏனென்றால் இந்நாட்களிலே மக்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்துக் கொள்ள மனதில்லாமல் செவி திண உள்ளவர்களாக தங்களுக்கு விருப்பமான போதனைகளை செய்யும் போதகர்களையே அடிக்கடி அழைக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஆனால் சத்தியத்திற்கு செவியை விளக்குகிறவர்களுக்கு, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் மக்களுக்கு மிக தெளிவாக சத்தியத்தை பிரசங்கியுங்கள். ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் மன தெளிவுள்ளவர்களாயிருங்கள். தீங்கு அனுபவிக்க நேரிடும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு அவருடைய பலத்தினாலே தீங்கை தாண்டி செல்லுங்கள். சுவிசேஷகருடைய வேலையை எப்பொழுதும் செய்யுங்கள். ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கின்றன. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நம்மை நாமே ஒருமுறை கூட அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலின் காலத்திலே மக்கள் எப்படி கட்டுக்கதைகளை விரும்பி கேட்கிறவர்களா இருந்தார்களோ, அப்படியே இன்னும் அதிகமான மனிதர்கள் இருக்கிறபடியினாலே ஊழியக்காரர்களாகிய அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் வேத வசனத்தை எந்த இடத்திலே எப்படி தைரியமாய் தெளிவாய் கண்டிப்போடு பேச வேண்டுமோ அதை அப்படியே பேச உம்முடைய ஆவியின் பலத்தையும் தைரியத்தையும் வல்லமையையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது செவித்தனவுள்ளவர்களாக தங்களுக்கு விருப்பமான காரியங்களை மட்டும் கேட்கும் மனப்பக்குவம் உள்ளவர்களாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால், நீர் அவர்களோடும் பேசும். வேதவசனத்தை பூரணமாய் கற்றுக்கொள்ள விரும்பி கற்றுக்கொள்ளவும், வாழ்க்கையிலே உமக்குள்ளே வளரவும், சத்தியத்தை அறிகிற அறிவிலே விருத்தியடையவும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28.